إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிக்குரிய அருமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஜின்களின் உலகம் என்ற இந்த தொடரில் நாம் பல செய்திகளை அல் குர்ஆன் சுன்னாவின் ஊடாக அறிந்தும் விளங்கியும் வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்பிலே நாம் முதலாவதாக பார்க்கப் போவது முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, அதாவது அவர்களுக்குரிய அந்த வடிவம் அப்படி கொடுக்கப்பட்டு அல்லாஹ் நாடிய காலம் வரை அப்படியே விட்டு விட்டான். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் அப்படியே அல்லாஹ் விரும்பும் காலம் வரை, நாடிய காலம் வரை அல்லாஹ் அப்படியே விட்டு விட்டான். அந்த நேரத்தில் இபிலீஸ் போய் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவரை அப்படி சுற்றி பார்க்கிறான். இபிலீஸ் போய் என்ன செய்கிறான், அப்படியே சுற்றி பார்க்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அவர்களுக்கு ரூஹு கொடுக்கப்பட்டிருக்கவில்லை, அவர்கள் அந்த வடிவம் அந்த அமைப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் அப்படியே அல்லாஹ் ஒரு நாடிய காலம் வரை அவர்கள் விடப்படுகிறார்கள். அப்போ அந்த காலத்தில் இபிலீஸ் போய் சுற்றி பார்த்துவிட்டு, அதாவது அவர்களுடைய அந்த தோற்றத்தை அந்த வடிவத்தை அவர்கள் அவன் இபிலீஸ் பார்த்துவிட்டு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த வடிவம் வயிறு அதே போன்ற மற்ற பகுதிகள் இவைகளை பார்த்துவிட்டு அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது வயிற்றை அந்த பகுதியை பார்த்துவிட்டு, அதாவது அன்னஹு ஹுலிக ஹல்கன் லா யதமாலக், அதாவது அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்பு, இந்த படைப்பை பொறுத்தவரையில் இவர்கள் ஏதாவது தங்களை என்ன செய்ய மாட்டார்கள், தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், அப்படியான ஒரு படைப்பாக இருக்கிறது என்று அவன் அந்த வயிற்று பகுதியை பார்த்து, அஜிவஃப் அந்த வயிற்று பகுதியை பார்த்துவிட்டு இபிலீஸ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் அதை சொல்கிறான். புரியுது அவன் சொல்கிறது, அவன் சொல்கிறான், அதாவது ஷஹவாத்துகள் இச்சைகள் அதே போன்று அதை ஏனைய உணர்வுகள் இவைகளெல்லாம் ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு படைப்பாக இது இருக்கிறது என்று அவன் அறிந்ததாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. முஸ்லீமில் இந்த செய்தி பதிவாகிறது 1815 செய்தியாக. இப்படியாக மனிதன் படைக்கப்பட்டாலும் அல்லாஹு தஆலா என்ன செய்தான், மனிதனுக்குரிய வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டல், ஆன்மீக ரீதியான வழிகாட்டல் என்பது அதையும் என்னது வெற்றி பெற செய்யக்கூடியது என்பதை நாம் பார்க்கிறோம். வரலாற்றிலே இருந்து தோன்றிய சிறந்த மனிதர்கள், நல்ல மனிதர்கள் அதனூடாக நாம் பார்க்கிறோம். அதே போன்று வழிகேட்டிலே செல்லக்கூடியவர்களும் இல்லாமல் இல்லை. இந்த செய்தியை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு அதாவது இந்த கேள்வி உங்களுக்கு பதில் தெரிந்த சகோதரர்கள் கையுறுத்தலாம். அதாவது ஷைத்தான்கள் மூலம் ஜின்களும் வழிகெடுக்கப்படுவார்களா இல்லையா, இதுதான் கேள்வி. அதாவது ஷைத்தான்கள் மூலம் இப்போ மனிதர்கள் வழிகெடுக்கப்படுவது போன்று, மனிதர்களை அவன் வழிகேட்டிலே ஆழ்த்துவது போன்று அவன் ஜின்களையும் வழிகெடுப்பானா இல்லையா, இதுதான் கேள்வி. சகோதரர்கள், தெரிந்த சகோதரர்கள் என்ன செய்யலாம், கையுறுத்தலாம். இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள், ஷைத்தான்கள் மூலமாக ஜின்கள் வழிகெடுக்கப்படுவார்களா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. சொல்லுங்க. வழிகெடுக்கப்படுவார்கள். ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஆதாரங்கள், அதுக்கு ஆதாரங்கள் எதுவும் ஞாபகம் இல்லாவிட்டு நான் உங்களுக்கு ஆதாரத்தை சொல்கிறேன். 7வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம், சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹு தாலா அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இப்லீஸ் மாறு செய்தபோது என்ன செய்யப்படுகிறான் என்றால், அவன் அல்லாஹுடைய அருளை விட்டு மிகவும் இழிவடைந்தவனாக, இழிவுபடுத்தப்பட்டவனாக அவன் என்ன செய்யப்படுகிறான், அங்கிருந்து விரட்டப்படுகிறான், வெளியேற்றப்படுகிறான். அந்த நேரத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், லமன் தபிஅக மின்ஹும் லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது இதில் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், லமன் தபிஅக மின்ஹும் லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் என்றும் சொல்கிறான். மின்கும் என்ற வார்த்தையும் இதில் வருகிறது. அதாவது மனிதர்களாகிய அவர்களிலும் ஜின்களாகிய உங்களிலும், ஜின்களாகிய உங்களிலும் உன்னை பின்பற்றக்கூடிய அனைவரையும் நான் நரகத்தில் போட்டு நிரப்புவேன் என்று அல்லாஹு தஆலா கூறினான். அப்ப எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த, அதாவது ஜின்களும் இப்லீஸ் அவனுடைய சந்ததியின் மூலம் வழிகெடுக்கப்படுவார்கள் என்பதை நாம் இந்த வசனத்தினூடாக விளங்குகிறோம். என் அருமை சகோதரர்களே, இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்டான். எதற்கு அவகாசம் கேட்டான், இபாதத் செய்வதற்கா, எதற்கு அவகாசம் கேட்டான் சொல்லுங்க. அதாவது மனிதர்களை, மக்களை வழிகெடுப்பதற்குத்தான் அவன் அவகாசம் கேட்டான். புரியுது அவன் சொல்றது. உதாரணமாக நாம் இவ்வுலக வாழ்வில் பல வேளைகளில் பல அலுவல்களில் நாம் இருந்தாலும் இப்லீஸுடைய, அவனுடைய சந்ததியுடைய டியூட்டி ஒன்றுதான். என்ன டியூட்டி, அவர்களுடைய பணி என்ன, அதாவது மனித சமூகத்தை வழிகெடுப்பது மட்டும்தான் அவர்களுடைய டியூட்டி, அவர்களுடைய பணி. நாம் நிறைய டியூட்டிகள் இருப்போம் அப்படித்தானே, நாம் பல பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்போம். ஆனால் அவர்களுடைய ஒரே பணி, ஒரே டியூட்டி அதுதான். இப்லீஸும் அவனுடைய சந்ததியும் இந்த மனித சமூகத்தை வழிகெடுப்பதில் தான் இருப்பார்கள். அவன் அல்லாஹ்விடத்தில், ரப்பிடத்தில் அவன் அவகாசம் கேட்டு என்ன சொன்னான், சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? அவன் சொன்ன விடயங்கள், அந்த நேரத்திலே அவன் சபதமேற்று வந்த விடயங்கள் நானும் நீங்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவன் அல்லாஹ்விடத்தில் அவன் சபதமேற்று வந்தானே, சபதமிட்டு வந்தானே, அந்த விடயங்களை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படியான விடயங்கள்ல உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க படித்திருப்பீங்க குர்ஆன் வசனங்கள், இது சம்பந்தமாக வந்த குர்ஆன் வசனங்கள்ல நீங்க படித்த குர்ஆன் வசனங்களில் உங்களுக்கு எது நினைவில் இருக்குது, எந்த விஷயங்கள் நினைவில் இருக்கு சொல்லுங்க பாப்போம். பொதுவாக சரி, நான் இப்ப ஒவ்வொன்றாக சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள் சரியா. அதாவது 4வது அத்தியாயம் 118வது வசனம், 4வது அத்தியாயத்துடைய 118வது வசனத்தை நீங்க எடுத்து படிங்க. அல்லாஹு தஆலா அவனை சபிக்கிறான். சபித்த பிறகு அவன் வகால அவன் சொல்கிறான், அதாவது உனது அடியார்களில் குறிப்பிட்ட தொகையினரை நான் என்ன செய்வேன், நான் வென்றெடுப்பேன், நான் என்ன செய்வேன், நான் அவர்களை வென்றெடுப்பேன், நான் அவர்களை எடுத்துக்கொள்வேன் என்று அவன் சொல்கிறான். உனது அடியார்களை, அடியார்கள் குறிப்பிட்ட ஒரு தொகையினர் என்று சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது அவன் சொன்ன ஒரு விடயம், ஒன்றாக இதை குறித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனங்களில் தொடர்ந்து அடுத்து நீங்க பார்க்கலாம், அதற்கு அடுத்த செய்தியாக, நான் அவர்களை என்ன செய்வேன், வழிகெடுப்பேன், நான் அவர்களை வழிகெடுப்பேன். மூன்றாவது நீங்க எடுத்து பாருங்க,
വല ഉമന്നിയന്നഹും, വല ഉമന്നിയന്നഹും, അവർക്ക് ഞാൻ തവറാണ ആസൈ വാർത്തകളെ കൂറുവേൻ. ആസൈ വാർത്തകൾ, ആസൈ വാർത്തകളെ കൂറുവേൻ. അപ്പൊ എത്ര വിഷയം? ഇത് മൂന്നാമത്തെ വിഷയം. നാലാമത് വിഷയത്തിന് നീ എടുത്തു പാരുങ്ക, വല ആമുറന്നഹും, ഞാൻ അവർക്ക് കട്ടളയിടുവേൻ. കാൽനടകളുടെ കാലുകളെ അവർ എന്ന ചെയ്യുവാർകൾ, അവർ അറുപ്പാർകൾ. പുരി നമ്മ சொல்றது இதை அவன் சொல்றான். அப்ப எனவே கால்நடைகளை பொறுத்தவரையில நமக்கு மார்க்கத்தில் என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நாம் செய்யலாம். அவைகளை நாம் உண்பதற்காக என்ன செய்யலாம், அவைகளை நமக்கு அறுப்பதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா, அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வல ஆமுரன்னஹும், நான் அவர்களுக்கு ஏவுவேன். ஃபல யுகைருன்ன ஹல்கல்லா, அதாவது அல்லாஹ் வடிவமைத்ததை அவர்கள் மாற்றுவார்கள். நான் அவர்களுக்கு ஏவுவேன், அல்லாஹு தாலா கொடுத்த தோற்றம் இருக்குதே, இந்த தோற்றத்தில் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள், மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. இப்போ உதாரணமாக நீங்க பார்க்கலாம், இப்போது அதாவது பச்சை குத்துவது என்பது மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டது, ஒரு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், ஒரு சபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்று நீங்க எடுத்து பாருங்க, அதாவது முஸ்லீம்கள்லையும் இந்த தவறை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் மேற்கத்திய உலகத்தை நீங்க எடுத்து பாருங்க, இந்த தவறை பாவத்தை செய்யாதவர் யாராவது இருக்கிறாங்களா என்றால், எல்லோரும் என்ன ஒரு சர்வசாதாரணமான விடயமாக என்ன செய்கிறார்கள், அதாவது பச்சை குத்தக்கூடிய இந்த நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப என்ன இப்படியாக மாற்றுவது, அல்லது உடலில் ஏற்படுத்தக்கூடிய வேறு விதமான என்ன மாற்றங்கள், இப்படியான மாற்றங்களை என்ன செய்வான், அவன் ஏவுவான். இப்படியான மாற்றங்களை அவன் ஏவுவான் என்று சொல்கிறான். அப்ப இது ஐந்து விஷயங்கள் சொல்லியிருக்கு. எத்தனை விஷயங்கள்? ஐந்து விடயங்கள். ஆறாவது, இதை நீங்க ஏழாவது அத்தியாயத்தினுடைய அதே அத்தியாய நாளிலே பார்க்கலாம், நாளில் தொடர்ந்து படிங்க. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், அவன் அவர்களுக்கு அவன் என்ன செய்வான் என்றால் வாக்களிப்பான். என்ன செய்வான்? வாக்களிப்பான். வாக்களிக்கிறனா என்ன, பொய்யாகத்தான் வாக்களிப்பது. அவனுடைய வாக்குறுதி எப்படி இருக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவன் கொடுத்த வாக்குறுதி எப்படி இருந்துச்சு? அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவன் கொடுத்த வாக்குறுதி எப்படி இருந்தது, எப்படி ஆசை வார்த்தைகளை கொண்டு அவர்களை வழிகெடுத்தான் விளங்கிச்சா? அப்ப அவர் அவன் வாக்களிப்பது. அப்ப வாக்கு நாங்க என்ன புரிந்து கொள்ள சொன்னா, அவன் எந்த தோற்றத்திலும் வந்து என்ன செய்யலாம், வழிகெடுக்கலாம். அவன் எந்த தோற்றத்திலும் வந்து அவன் வழிகெடுக்கலாம், வாக்களிப்பான். அதே போன்ற ஆசை வார்த்தைகளை சொல்வான், அதை நாங்க பார்த்தோம். அடுத்ததாக எட்டாவதாக நீங்க பார்க்க வேண்டும், அவன் சொல்கிறான் ஏழாவது அத்தியாயத்துடைய பதினாறு அவசரத்தில் பார்க்கலாம், அதாவது நான் என்ன செய்வேன் என்றால் உனது நேர்வழியில் நான் உட்கார்ந்து கொள்வேன். அவர்களை வழிகெடுப்பதற்கு எதில் உட்கார்வார்கள்? அவன் எதில் உட்காருவான்? நேர்வழியில். இப்ப நீங்க பள்ளிக்கு வாரீங்க என்று சொன்னா அந்த வழியில் உட்கார்வான். உட்கார்வதனால எப்படி? உங்களுக்கு அவசரமா உங்களோட மொபைலுக்கு ஒரு அழைப்பு வரும், அதுதான் அவங்க உட்கார்ற முறைதான் அது, புரியுதா? அழைப்பு வந்து அங்க உங்களுக்கு எது மிஸ் ஆகும், ஜமாத்து மிஸ் ஆகும், தொழுக மிஸ் ஆகும், அல்லது இப்படி ஏதோ ஒரு வடிவத்தில் அது வரும். அவன் உட்கார்வதென்றால் நாங்க எப்படி புரிஞ்சு கொள்வோம், அவன் அதுல உட்கார்வான் என்பது என்ன, வழிகெடுப்பதற்கு அவன் ஏதோ ஒரு தந்திரத்தை கையாளுவான். அவன் வழிகெடுப்பதற்கு ஏதாவது ஒரு தந்திரத்தை கையாளுவான். அப்ப எனவே அவன் என்ன செய்வான் என்றால், நேர்வழி எது உனது நேர்வழியோ அதில் நான் உட்கார்ந்து கொள்வேன் என்று சொல்கிறான். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே அத்தியாயத்தில், நான் அவர்களுக்கு முன்னாலும் வருவேன். லாத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னாலும் வருவேன், அவர்களுக்கு பின்னாலும் வருவேன், அவர்களுடைய வலப்புறமாகவும் வருவேன், அவர்களுடைய இடப்புறமாகவும் வருவேன். புரியுதா சொல்றது? அப்ப எனவே அவன் வந்து என்ன முன்னால வந்து ட்ரை பண்ணி போவான், முடியாதா என்ன செய்வான், பின்னால வருவான். பின்னால வந்து ட்ரை பண்ணி முடியலையா வலதால வருவான், வலதுல வந்து முடியலையா இடதுல வருவான். புரியுதா சொல்றது? ஒரு முயற்சியோடு நின்று விட மாட்டான். இப்ப நாங்க பாக்குறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில், இப்ப ஜம்ராக்கல்ல கல்லெறிய வரலாறு, என்ன வரலாறு அது சொல்லுபம், இந்த ஜம்ராக்கல்ல நாங்க கல்லெறியுறோமா இல்லையா ஹஜ்ஜுடைய வணக்கத்துல, இதுல நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய வரலாறு என்ன, என்ன வரலாறு? அதாவது அவன் வந்து என்ன செய்கிறான், சைத்தான் வந்து என்ன செய்தான் என்றால், முதலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் வருகிறான், அதன் பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திடம் வருகிறான், அதன் பிறகு அவருடைய மனைவியிடம் வருகிறான். எதற்கு? அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்கள் நிறைவேற்றாமல் இருப்பதற்கு, அவர்களை அறுத்து பலியிடுகின்ற அந்த கட்டளை, அந்த கட்டளை அவர்கள் நிறைவேற்ற கூடாது என்பதற்காக அவன் என்ன செய்யல, ஒருத்தர்கிட்ட வந்து முயற்சி தோல்வி அடைந்து கூட அவன் நிற்கவில்லை. என்ன செய்தான்? இன்னொரு இடத்துல போறான், இன்னொரு இடம் செல்கிறான். இப்படித்தான் உதாரணமா நீங்க வைங்களே, இப்ப குடும்பத்தில் நீங்க எடுத்து பாருங்க, இப்ப குடும்பத்தில் இப்ப யாராவது ஒருத்தருக்கு ஒரு நோய் வருது, நீங்க கொஞ்சம் ஓரளவு கொள்கையில உறுதியா இருப்பீங்கடா, என்ன செய்வீங்க சொல்லுவீங்க என்ன, அதாவது தவறான வழிகள்ல, சிறுக்கான வழிகள்ல, பித்தியத்தான வழிகள் எல்லாம் சிகிச்சை செய்யக்கூடாதுன்றீங்க, அப்படித்தானே? அப்படிதான் நீங்க அதுல உறுதியா இருப்பீங்க. சைத்தான் உங்கள்ட்ட ட்ரை பண்ணி பார்ப்பான், சரியா? உங்கள்ட்ட ட்ரை பண்ணி பார்த்து என்ன செய்யல, காரியம் நடக்குது இல்லை, எங்க போவான் அடுத்து? எங்க போவான்? குடும்பத்தில் வேறு யார்கிட்ட போனா அந்த காரியம் நடக்குமோ, அடுத்து மனைவிட்ட போவான், அல்லது பெற்றோர்கள் இடத்தில், அல்லது யாராவது ஒருவரிடம் அவங்க போய் என்ன செய்வான், போடுவான் சிந்தனை. போட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க இதுக்கு இப்படி போய் பார்த்து தான் ஆக வேண்டும், எத்தனையோ முறையில் சிகிச்சை எல்லாம் பார்த்தோம், எதுவும் பயனளிக்கல, இப்படி ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் வந்து என்ன குர்ஆன் ஹதீஸின் படிதானா பார்க்கிறாருன்னு வார்கள். இதை வேற சேர்த்துக் கொள்வாங்க, என்ன அவ மார்க்கப்படி தானே செய்யறாரு, என்ன மார்க்கப்படி தான் செய்யறாராம். இப்படி வந்து போடும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தளர்வு வரும், என்ன செய்யும், கொஞ்சம் ஒரு ஆட்டம் அப்படி காணும். அதுக்கு பிறகு நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது நடந்தா நீங்க தான் பொறுப்பு பண்ணுவாங்க. அவருக்கு ஏதாவது நடந்தா பொறுப்பு யாரு, நீங்க தான் சொன்னா. அதுக்கு பிறகு என்ன, அப்ப பாத்தீங்களா, பாருங்க அவன்கிட்ட டெக்னிக்கை பாத்தீங்களா, அவன் உங்கள்ட்ட வந்து ட்ரை பண்ணி முடியாட்டி அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் தோல்வியை அவன் ஏற்றுக்கொண்டு செல்ல மாட்டான், அவன் அதுக்கு வேறு வழி, அவன் வேறு யுக்திகளை கையாளுவான், எப்படி வழிகெடுக்கலாம், அதுக்கு வேறு யாரை அந்த இடத்தில் அவன் ஆயுதமாக பயன்படுத்த முடியுமோ அனைத்து முயற்சிகளையும் செய்வான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இங்கு நான்கு திசைகள் சொல்லப்படுது, எத்தனை திசைகள், நான்கு, முன்னால் பின்னால் வலது இடது சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்க அந்த வசனத்தில் எப்படி கடைசியில் முடியுதுண்டா, வலா தஜீது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அதிகமானவர்களை நீ உனக்கு நன்றியுடையவர்களாக நீ காண மாட்டாய், நான் வழிகெடுப்பேன் என்று சொல்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இதை நாங்க தெரிந்து வைத்திருக்கணும், இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் ஏற்று வந்த சபதங்கள் என்ன, இது நான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோமா, இது நான் நீங்களும் தெரிந்து வைத்து என்ன சொல்லிவிட்டு வந்தான் இப்லீஸ். அப்ப அந்த அவன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நானும் நீங்களும் விளங்கி வைத்திருக்க வேண்டும். அடுத்து என்ன, பதினைந்தாவது அத்தியாயத்துடைய 39 பாருங்க, லவ் ஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்ள், பூமியில் நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், அனைத்தையும் அலங்கரித்து காட்டுவேன். பூமியில் அவர்களுக்கு அவன் எதை அலங்கரித்து காட்டுவான் சொல்லுங்க, நன்மையா பாவத்தையா, பாவத்தை தான் அலங்கரித்து காட்டுவான். அவன் நன்மையை அலங்கரித்து காட்ட மாட்டான், நன்மையை மோசமாகத்தான் காட்டுவான், நன்மையை மோசமாகத்தான் காட்டுவான். இந்த நிறைய பேருடைய பார்வையில் நன்மை அப்படித்தான் தெரியுது, அப்படித்தானே? ஒரு பெண் இஸ்லாமிய உடை அணிந்து செல்கிறார் என்றால் அதை மோசமாக பார்க்கக்கூடியவர்கள் நமது சமூகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய பெண் தனது என்ன இஸ்லாமிய உடையோடு முகத்தை மறைத்துக் கொண்டு செல்கிறார் என்றால் இதை மோசமாக பார்க்கக்கூடியவர்கள் நமது சமுதாயத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அப்ப எனவே நல்ல விஷயங்களை அவன் எப்படித்தான் காட்டுவான், மோசமாகத்தான் காட்டுவான். அதே நேரத்தில் பாவமானவைகளை அவன் அலங்கரித்து காட்டுவான். அடுத்து பாருங்க, வல உகுவி அன்னஹும் அஜ்மாயின், அதே வசனத்தில் நான் அனைவரையும் வழிகெடுப்பேன் என்று சொல்கிறான், வழிகெடுப்பேன் என்று சொல்கிறான். அப்ப இது மொத்தம் நான் இதுவரைக்கும் 11 விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 12 விஷயம் நீங்க பாருங்க, 17 அத்தியாயத்துடைய 62 வசனத்தில் பார்க்கலாம், அதாவது கியாமத் நாள் வரை எனக்கு அவகாசம் அளித்தால் இவர்களை நான் என்ன செய்வேன், இவர்களுடைய சந்ததிகளை நான் வேறறுப்பேன் என்று சொல்கிறான், இவருடைய சந்ததிகளை நான் வேறறுப்பேன் என்று சொல்கிறான். அப்ப இவ்வளவு விஷயங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு, அவனால் அல்லாஹ்விடத்திலே அவன் என்ன செய்ய சபதமிட்டு விட்டு வந்திருக்கிறான். அப்ப எனவே இப்லீஸ பொறுத்தவரையில் அவன் அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் அளித்திருக்கிறான், அந்த அவகாசம் வரை அவன் உயிரோடு தான் இருப்பான். அப்ப எனவே அவனுடைய ஒரே லட்சியம் என்ன செய்வது, இந்த மனித சமுதாயத்தை வழிகெடுப்பது என்பதை நானும் நீங்களும் புரிந்து. ஆனா எல்லா இடங்களும் இங்க குர்ஆன்ல பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் அவன் சொல்வான், அதாவது இஹ்லாஸாக உனக்கு கட்டுப்படுகின்ற அடியார்களை தவிர என்று சொல்கிறான், அதாவது இஹ்லாஸாக உள தூய்மையோடு உனக்கு கட்டுப்படுகின்ற அடியார்களை தவிர என்று அவன் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ்வும் சொல்கிறான், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான், எனது அடியார்கள் விஷயத்தில் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனத்தை பாருங்க, 64 வசனமாக இது இடம்பெறுகிறது. இதுல என்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், வஸ்தஃஸிஸ் மன் ஸ்தத்அத மின்ஹும் பிஸௌதிக், உனது குரல் மூலம், உனது குரலின் மூலம் அவர்களில் முடிந்தோரே நீ வழிகெடுத்துக்கொள். குரல் அல்லாஹு தஆலா சொல்ல, உனது குரலின் மூலம் அவர்களில் உனக்கு முடிந்தோரே வழிகெடுத்துக்கொள். அதே போன்று என்ன, உனது குதிரைப்படை, உனது காலாட்படை, இவைகளை நீ அவர்களுக்கு எதிராக ஏவிக்கொள். அப்ப இந்த படையில் அவன்கிட்ட இருக்குது, குதிரைப்படை அவன்கிட்ட இருக்குது, காலாட்படை அவன்கிட்ட இருக்குது, அவர்களை நீ என்ன செய், இவர்களை அவர்களுக்கு எதிராக நீ ஏவிக்கொள். அதே போன்று பொருள் செல்வம், பொருள் செல்வத்திலும் மக்கள் செல்வத்திலும் நீ அவர்களோடு கூட்டாளி ஆகிக்கொள். யாரோட, மக்களோட, மனிதர்களோட, அவர்களோடு நீ என்ன செய், கூட்டாளி ஆகிக்கொள், கூட்டு சேர்ந்து கொள். அவர்களுக்கு நீ என்ன செய், வாக்களித்துக் கொள். அவனுடைய வாக்குறுதி என்பது வெறும் ஏமாற்றம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான், வெறும் ஏமாற்றம் தான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த வசனங்களை கொஞ்சம் எடுத்து படிச்சு பாருங்க. என்ன, எந்த வசனங்களை அவன் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லிவிட்டு வந்தான், இது நானும் நீங்களும் தெரிய வேண்டுமா இல்லையா? இப்ப நீ எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ். இப்ப எதிரிகளுடைய விஷயத்தில் எதிரிகளோடு கூட நல்ல முறையில் நடக்க சொல்லி சொன்ன மார்க்கம் இஸ்லாம், அப்படிதானே? எதிரிகளோடு எப்படி சொல்லணும் அல்லாஹு தஆலா? நீங்கள் எதிரிகளோடு, மக்கள் மனிதர்கள் உள்ள எதிரிகளோடு நீங்க எப்படி நடந்துக்கோங்க, பில்லதி ஹிய அஹ்சன், அவர்களோடு நீங்க நல்லதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, அவர்களோடு நடந்துக்கோங்க. அப்படி நடந்தீங்கடா உங்களுடைய எதிரி கூட எப்படி மாறுவான், உங்களோடு நல்லவனாக மாறுவான். ஆனா இபிலீசுடைய விஷயத்தில் அல்லாஹ் எப்படி சொல்றான், இன்ன ஷைத்தானலக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, அவன் உங்களுடைய எதிரி, அவனை நீங்கள் எதிரியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். சரி, அருமையான சகோதரர்களை, இப்போது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், குறிப்பாக தூங்கக்கூடியவங்க கேள்விக்கு பதில் சொல்லலாம். அதாவது முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 5386வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுக்கு வந்து ஒப்பிட்டு சொன்ன செயல் என்னது, இப்படி ஷைத்தான் செய்கிறான், நீங்க இப்படி செய்யக்கூடாது, இப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை சொன்னாங்க. ஷைத்தானுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒப்பாக கூடாது. ஷைத்தானுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒப்பாக கூடாது. ஏன் ஒப்பாக கூடாது சொல்லுங்க, ஏன் ஒப்பாக கூடாது? அவன் எப்போதும் அவன் மூமின்களுக்கு மாறு செய்வதைத்தான் விரும்புகிறான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் யாரு, இப்லீஸும் அவனுடைய கூட்டமும் எப்போதும் மூமின்களுக்கு மாறு செய்வதையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதையும் விரும்பக்கூடிய ஒரு கூட்டம். அப்ப அப்படியான ஒரு கூட்டம், அப்ப நமக்கு மாறு செய்கின்ற ஒரு கூட்டம், நமக்கு மாறு செய்வதை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம், அவர்களுக்கு நாங்க ஒப்பாக முடியுமா சொல்லுங்க? ஒப்பாக கூடாது, ஒப்பாக முடியாது, ஒப்பாக கூடாது. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி புரிஞ்சுட்டா, இப்ப ரசூலுல்லாஹி ஒரு செயலை சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த செயல் இது வந்து என்ன, நீங்க இது ஷைத்தானுக்கு ஒப்பாகக்கூடிய செயல், இந்த செயலை நீங்க செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த செயல் என்ன அப்படின்றதான் கேள்வி. பதில் தெரிந்தவன் கை உயர்த்தலாம், பதில் தெரிந்தவர்கள் கை உயர்த்தலாம் சொல்லுங்க. எப்படி, நாங்கள் இது ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்ன ஒரு செயல், வீண் வரை நாங்கள் சென்ற வாப்பில் பார்த்தோம், அது ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று சொல்லி சொன்ன ஒரு விஷயத்தை. வேற யாரு இங்கே சொன்னீங்க கையோர்த்துங்க, நீங்கள் சொல்லுங்க. இடது கையில் என்ன செய்வது, சாப்பிடுவது, இடது கையில் சாப்பிடுவதும் இடது கையில் குடிப்பதும் சேர்த்து, சாப்பிடுறது மட்டும் இல்லை, நிறைய பேர் குடிக்கிறத இடது கையால் தான் செய்யலாம், இடது கையால் குடிப்பதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டும் புரியுதா அவன் சொல்றது. நிறைய பேர் கவலை அறிக்கை கப்பு ஊத்தி ஆகுது, ஆனால் சுண்ணா ஊத்தி ஆகுது, அதை பற்றி கவலை இல்லை, புரிஞ்சுதா? நிறைய பேர் கவலை என்ன, கப்பு ஊத்தி ஆகுது, அது வீசுற கப், அது டஸ்ட்பின் குப்பைக்கு போகிற கப்பு கூட ஊத்தி ஆகக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்கிறாங்க. எதுல கவனம் இல்லை, அப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை ஒரு சுண்ணா, அது அசுத்தமாகுதே, அதை பற்றி கவலை கிடையாது. அதை பற்றி அப்ப என்ன, அந்த கப்புக்குள்ள மதிப்பு எதுக்கு இல்லை, எதுக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய அதை டஸ்ட்பினுக்கு போகிற கப்புக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு எதுக்கு இல்லைண்டா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு இல்லை. அப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம், சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க என் அருமையான சகோதரர்களே. அப்போ எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உண்ணுவதற்கோ பருகுவதற்கோ இடது கரத்தை பயன்படுத்தக்கூடாது. அது நீங்கள் என்ன, அது ஷைத்தானுக்கு ஒப்பாகக்கூடிய செயல், செயல் அவன் அவனுக்கு இடது கரத்தால் தான் அவன் உண்ணுகிறான், அவன் பருகுகிறான். அப்ப நாங்க இதுல என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நான் அவனுக்கு அல்லாஹ்வுடைய எதிரி, அவன் அவனுக்கு எப்படி நாங்க எப்படி ஒப்பாகுவது, ஒரு செயல் நாங்க ஒப்பாக கூடாது, ஒரு விஷயத்திலும் ஒப்பாக கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக ஆணித்தரமாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, இது முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது, முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அப்ப நாம் இந்த விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டுமே, நாம் ஒருபோதும் அவனுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது. அடுத்த கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஷைத்தான் அங்கு மூன்றாவதாக இருப்பார் என்று சொன்னார்கள். ஷைத்தான் அங்கு மூன்றாவதாக இருப்பார் என்று சொன்னார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தி என்ன நீங்க சொல்லுங்க? ஓ, அதாவது ஒரு அந்நிய ஆணும், அப்படித்தானே, ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருந்தால், ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் என்ன செய்கிறார்கள், தனித்திருந்தால். இன்று பாத்தீங்கன்னா நிறைய வியாக்கியானம், எங்கட உள்ளம் சுத்தம், நாங்க சகோதரர்களா பழகிறோம், அண்ணன் தங்கச்சி இதெல்லாம் வரும். இது ஒன்றும் எடுபடா, நீங்க அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் செய்தான் எப்படி இருப்பான், அப்படித்தானே, இவன் சொல்லிக்கலாம், நாங்க தூய்மை, நீங்க தூய்மை, யார் இருக்கிறாங்க, சைத்தான் தூய்மை இல்லையே, சைத்தான் தூய்மையா இல்ல? அப்ப எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அகமதுல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 177வது செய்தி, இது எந்த அளவுக்கு வருதுன்னா, உமர் அலி அல்லாஹ் மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள், ஜாபியான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த உரையில் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் இதே போன்று மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள், அந்த உரையில சொன்ன விடயங்களைத்தான் அனுப்போது உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதுல சொல்கிறார்கள், என்ன, நீங்கள் ஜமாத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஜமாத் என்ன, சத்தியத்தில் உண்மையிலே ஒரு ஜமாத் இருக்கும் போது நாங்கள் அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏன், ஷைத்தான் அல் வாஹித், ஷைத்தான் தனியா இருந்தா அவனோட தான் சைத்தா இருப்பான், என்ன செய்யக்கூடாது, தனித்து போகக்கூடாது. ஜமாத் என்றால் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அதை நாங்கள் இறுக்கி பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். தனித்து இருப்பவன் ஓடு சைத்தான் இருப்பான், எப்படி தனித்து இருக்கக்கூடிய அந்த ஆட்டை ஓனா என்ன செய்யும், பிடித்து செல்லுமோ, சர்வசாதாரணமாக பிடிக்குமோ, அது போன்றுதான். அதுல தொடர்ந்து வருது, எப்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து இருப்பாங்க, ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்து இருந்தால் அங்கு மூன்றாவதாக யார் இருப்பது, ஷைத்தான் இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பதில் சொன்னவங்க எண்ணி வைத்துக்கோங்க, எத்தனை எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறீங்கடா. சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், இந்த நிகழ்வு உங்களுக்கு நீங்க ஹதீஸ்ல படிச்சிருப்பீங்க, அதாவது ஒரு நிகழ்வின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷைத்தானை பிடியுங்கள் என்று சொன்னார்கள், ஹுது ஷைத்தான், இந்த ஷைத்தானை பிடியுங்கள் என்று ஒருவரை பார்த்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அப்படி யாரை பார்த்து சொன்னாங்க, இந்த ஷைத்தானை பிடியுங்கள் என்று சொன்னார்கள், ஹுது ஷைத்தான். இந்த ஹதீஸ் எதுல பதிவாகுது என்றால், முஸ்லிம்ல 6032வது செய்தி, அபு சஈதுல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கிறான். இப்ப உங்களுக்கு கேள்வி வேண்டா, ரசூலுல்லாஹி இப்படி யாரை பார்த்து சொன்னாங்க, என்ன என்ன தவறை செய்தவனை பார்த்து, என்ன பாவத்தை செய்தவரை பார்த்து ரசூலுல்லாஹி எப்படி சொன்னாங்க, இந்த ஷைத்தானை பிடியுங்கள் அப்படின்னு. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு, யாருக்காவது இல்ல, அது வரல, இல்ல அதுவும் இல்ல, அது வரல, அது வேற செய்தியில் வேற மாதிரி வருது, அதை நாங்கள் படிப்போம். ஓகே, இந்த செய்தி எப்படி வருதுன்னு சொன்னால், ஒரு பிரயாணத்தில் ஒரு அந்த இடம் அர்ஜென்ட் சொல்லி சொல்லப்படுகிறது, அந்த இடத்துல ஒருவர் என்ன செய்ய என்ன செய்யறாரு, அவர் கவி பாட ஆரம்பிக்கிறார், என்ன செய்யறாரு, கவிதைகளை படிக்க ஆரம்பிக்கிறார், கவிதைகளை படிக்க ஆரம்பித்துடன் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஹுது ஷைத்தான், இந்த ஷைத்தான் என்ன செய்யுங்க, பிடியுங்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க, அதாவது ஒருவருடைய உள்ளம், அதாவது கவிதைகளால் நிரம்பி இருப்பதை விட, இந்த சீல் இருக்கிறதே, இந்த என்னதை காயத்தில் வரக்கூடிய சீல், இந்த இதை இந்த சீலை கொண்டு நிறைந்திருப்பது சிறந்ததாகும் என்று சொன்னார்கள். எனவே இங்கு நாம் என்ன புரிஞ்சு சொன்னா, கவிதையை பொறுத்தவரையில் இஸ்லாத்துக்கு ஒரு பார்வை இருக்கிறது, கவிதைக்கு இஸ்லாத்தில் ஒரு பார்வை இருக்கிறது, என்ன பார்வை என்று சொன்னால், அது அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சில பொழுதுகளுக்கு எதிரிகளுக்கு பதிலளிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்கிறாங்க, அப்படி சில இடங்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல நிச்சயமாக இந்த மனிதர் பாடிய அந்த கவிதைகளும் மோசமாக இருந்திருக்கும், மோசமான வரிகளாக இருந்திருக்கும். அதே போன்று இஸ்லாம் என்ன, இது ஒரு பெரிய வரவேற்ற ஒரு பகுதியும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, ஒருவனுடைய உள்ளம் என்ன, கவிதைகளால் நிறைந்திருப்பதை விட சிறந்தது எது, இந்த சீலை சீலின் மூலம் நிறைந்திருப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதாவது ஷைத்தானுடைய ஆயுதங்கள்ல, நாம் அந்த ஷைத்தானுடைய ஆயுதங்கள்ல ஒரு மிக முக்கியமான ஆயுதம் தான் உள்ளத்தில் சந்தேகத்தை உருவாக்குவது, உள்ளத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது. இப்போது நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இந்த செய்தி புகாரியில பதிவாகிறது, உங்களில் ஒருவரிடம் ஷைத்தான் வருவான், உங்களில் ஒருவரிடம் ஷைத்தான் வந்து சொல்வான், இதை படைத்தது யார், இதை படைத்தது யார், இப்படி கேட்பான். ஷைத்தான் வருவான், அவன் மனித தோற்றத்தில் வருவான், புரியுதா சொல்றது, அவன் மனித தோற்றத்தில் வருவான். அவன் வந்து என்ன செய்வான், இதை படைத்தது யார், இதை படைத்தது யார், இதை படைத்தது யார், இப்படி கேட்பான். கேட்டு கடைசியா கேட்பான், உனது ரப்பை படைத்தது யார் என்று கேட்பான், உனது ரப்பை படைத்தது யார் என்று கேட்பான். இது நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ். அதாவது மார்க்கத்துடைய விஷயங்கள்ல சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இன்று நிறைய பரவிவிட்டார்கள். சிலர் நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறோம் என்ற பெயரில் கூட சிலர் என்ன செய்கிறார்கள், அந்த போர்வையில் வந்து கூட மக்களுடைய உள்ளங்களில் சந்தேகத்தை உருவாக்குகிறார்கள். அடிப்படையான விஷயங்கள், அதாவது அடிப்படையான விஷயங்கள், எந்த தடுமாற்றமும் இல்லாத விஷயங்கள்ல கூட தடுமாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள். அப்ப இது சைத்தான வேலை, இது சைத்தானுடைய வேலை. இப்ப உங்களோட கேள்வி என்னவென்றால், இப்படி வந்து அவன் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் என்ன அதற்கு பரிகாரமாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு பரிகாரமாக சொன்னது என்ன, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்க. இப்படி அவன் கேட்பானண்டா, உங்கள் ரப்பை படைத்தது யாருன்னு கேட்டா, அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த பரிகாரம், அந்த வார்த்தைகள் என்ன, அப்படி என்பதுதான் கேள்வி. பதில் தெரிந்த சகோதரர்கள் கையுறுத்தலாம். யாருக்கு தெரியும், யாருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க சொல்லுங்க. இல்லை அது வரல, வேற யாருக்காக தெரியுமா இதுல, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், என்ன சொல்ல வேணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வதோடு அந்த சிந்தனை அப்படியே அவருடைய அந்த சிந்தனையிலிருந்து அப்படியே அகற்றி விட வேண்டும். அது என்ன செய்யணும், அதை அப்படியே தூக்கி எரிந்து விட வேண்டும். அந்த அது மாதிரியான அந்த அதுக்கு அந்த அப்படியாக பேசுவதற்கு இடமளிக்கவும் கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எப்போதும் நாம் இதில் கவனமாக இருக்கணும்டா. இப்போ சில சில சகோதரர்களை பார்க்குறோம், இஸ்லாத்தை பற்றி சரியான தெளிவு இல்லாமல், இஸ்லாத்தை பற்றி சரியான ஒரு போதிய அறிவு இல்லாமல், சில அந்நியர்களுக்கு நாங்கள் தவா செய்ய போகிறோம் என்று சொல்லி சில குரூப்புகளில் போய் நுழைந்து அல்லது சில பேஜுகளில் போய் நுழைந்து, இவருக்கு முதலாக இஸ்லாத்தை பற்றி சரியான அறிவு இல்லை, அவன் வந்து சில கேள்வி கேட்பான், அவன் கேட்குற கேள்வியில் இவருக்கு என்ன வரும், எதில் சந்தேகம் வரும், இஸ்லாத்தில் இவருக்கு சந்தேகம் வரும், நவுது பில்லா. இஸ்லாத்தில் இவருக்கு சந்தேகம் வந்து இந்த ஆள் என்ன செய்வார், இஸ்லாத்தை சொல்ல போனவர் அப்படி தலைகீழாக இருப்பார். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, இன்று நிறைய பேருடைய பிரச்சனை. அடுத்து என்ன, அந்நியர்கள் என்ன நினைப்பார்கள், அந்நியர்கள் நினைப்பா, அந்நியர் என்ன நினைச்சா உனக்கு என்ன, நீ வந்து என்ன செய்யணும், இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இன்று நிறைய பேருடைய சிந்தனை என்ன, அவர் எப்படி நினைப்பார், அவர் என்ன நினைச்சா நமக்கு என்ன பிரச்சனை, நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், நாம் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும், சத்தியத்தை சொல்ல வேண்டும். இன்று நிறைய ஹதீஸ்களை மறுப்பதற்கும் காரணம் இது, ஹதீஸ்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஆதாரபூர்வமான செய்திகளை நிராகரிப்பதற்குரிய என்ன காரணமாகிட்டதுன்னா, அவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர் என்னத்தை நினைச்சிட்டு போன நமக்கு என்ன, நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே நர்மையான சகோதரர்களே, இப்படியான சந்தேகங்களை சிலரை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், என்ன சில செய்தி அவங்களுக்கு வரும், அதில் அட்ரஸ் இருக்காது, முகவர் இருக்காது, ஒன்றும் இல்லை, அந்த செய்தி அவன் நம்புவான். குர்ஆன சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது போன்று, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சந்தேகத்தை, இப்படியான செய்திகள் வரும்போது அதுக்கு முகவர் இல்லை, அட்ரஸ் இல்லை, அதை எடுத்து அதை என்ன செய்யறான், அதை நம்பிக்கொண்டு அதை அதில் வந்து அதுக்கு பின்னால் போகக்கூடிய நிலைகள் நாங்கள் பார்க்குறோம். மிக கவனமாக இருக்க வேண்டும் அருமையான சகோதரர்களே, இந்த விஷயத்தில், இந்த பகுதியில் மார்க்கத்தில் நாங்கள் வந்து எந்த அளவு நம்மிடத்தில் தெளிவுகளும் ஆதாரங்களும் இருக்குதோ அந்த அளவு தான் நாம் மார்க்கத்தில் உறுதியாக இருப்போம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, நாம் இதிலே இன்னொரு ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது இப்படி என்ன, அதை படைச்சது யார், இதை படைச்சது யார், இப்படியே மக்கள் கேட்டு கேட்டு கடைசியில் அல்லாஹுவை படைத்தது யார் என்ற ஒரு நிலை வந்துவிட்டால், அந்த மாதிரி வந்தால் நவுது பில்லா அவர்கள் உடனே சொல்லட்டும், ஆமந்து பில்லா. அப்ப ரெண்டு வார்த்தை உங்களுக்கு என்ன உண்டு, என்ன, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம், அடுத்து என்ன, ஆமந்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லுவோம். இந்த செய்தி முஸ்லீம்ல பதிவாகிறது. அடுத்து நாங்க பாக்குறோம் இந்த சந்தேகம் என்ற பாதையை பாருங்க, சுமார் இந்த செய்தியை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில தோழர்கள் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நமக்குள் சில சிந்தனைகள் உருவாகிறது, நமக்குள்ள சில சிந்தனைகள் உருவாகிறது, அதை வந்து நாம் பேசுவதை எப்படி என்று சொன்னால், நெருப்பால் நாம் எரிக்கப்படுவது போன்ற வார்த்தைகள், நம்ம உள்ளத்தில் வரக்கூடிய அந்த அந்த வார்த்தைகளுடைய பயங்கரத்தை அவங்க சொல்றாங்க. அப்படின்னா அந்த பயங்கரமான வார்த்தைகளுடைய தன்மை எப்படி என்றால், அதை நாங்கள் அப்படி வெளியில சொல்வது என்பது என்ன, நம்மை நெருப்பால் எரிப்பதை விட கடினமானது என்கின்ற அளவுக்கு சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர். நல்லா கவனி ஹதீஸ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி சொல்றாங்க, ரெண்டு தடவை அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. சொல்லிவிட்டு அல்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வஸா, அதாவது இந்த இந்த வஸ்வாஸ், இந்த ஷைத்தான் உள்ளத்தில் ஏற்படுத்திய இந்த தவறான இந்த ஊசலாட்டத்தை என்ன செய்தான், அல்லாஹ் முறியடித்து விட்டான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நல்ல ஹதீஸ கவனிங்க, இந்த செய்தியில வந்து என்ன, இங்க முறியடிக்கப்பட்ட பகுதி என்னது கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுக்குள் ஏற்படுத்திய அந்த வஸ்வாஸை, அந்த ஷைத்தான் ஏற்படுத்திய வஸ்வாஸை அல்லாஹ் என்ன செய்து விட்டான், அதை முறியடித்து விட்டான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியில் நானும் நீங்கள் விளங்க வேண்டியது என்னவென்றால், அதாவது அந்த எண்ணங்களை, இது தவறானது, இது தவறான ஒரு, இது தவறான சிந்தனை, இது ஒரு பிழையான சிந்தனை. அதை வந்து சொல்வது அவங்க எப்படி உணர்ந்தாங்க, எப்படி உணர்ந்தாங்க, நெருப்பால் எரிக்கப்படுவதை போன்று உணர்ந்தாங்களே. இதை தான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. இது வந்து இந்த இடம் முக்கியமானது. ஏன்னா இன்று நிறைய பேருக்கு பிரச்சனை தெரியுமா, அவனோட உள்ளத்தில் நிறைய சந்தேகம் வருது, அவனுக்கு தெரியாது. அடி இது சந்தேகம், இது பயங்கரமானது, இது கூடாது என்று அவன் தெரியாமல் இருக்கிறான். புரியுது அவன் சொல்றது. இப்படி சந்தேகங்களை ஏற்படுத்துறான், ஏற்படுத்துறவனோடு உட்காருகிறான், ஏற்படுத்துறவனோடு உட்காருகிறான், அவனோடு பேசுகிறான், அவனோடு ஒன்றாக இருக்கிறான். அவன் எதில் சந்தேகத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான், அவனுடைய மார்க்கத்தில் தீன்ல அதை அவன் உணராமல் இருக்கிறான். அப்ப இப்படியான சந்தேகங்கள், இப்படியான வஸ்வாஸுகள் வருகின்ற போது உண்மையில் அதை யார், இது பயங்கரமானது, இது மோசமானது, இந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமானது என்று எவர்கள் உணர்வார்களோ, உண்மையில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று இன்னொரு தடவை சில நபித்துவர்கள் வந்து சொல்லாங்க, யார சொல்லலாம், அதாவது சில சந்தேகங்கள் வார்த்தை நம்ம உள்ளத்தில் உருவாகிறது, அதை நாங்கள் வார்த்தையாக பேசுவதற்கு அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர், அதை நீங்கள் உணர்ந்தால் அதுதான் ஈமான் என்று சொன்னார்கள், அதுதான் ஈமான். அப்ப எனவே இது மிக முக்கியமான ஒரு பகுதி. என்ன இந்த உணர்வு யாருக்கு இருக்கும் என்றால், இஸ்லாத்தை மார்க்கத்தை பற்றிய அறிவு, மார்க்கத்தை பற்றிய இல், மார்க்கத்தில் பேணுதல், இப்படியானவர்களுக்குத்தான் இந்த உணர்வுகள் எல்லாம் ஏற்படும். இது இல்லாதவர்களுக்கு ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய வஸ்வாசம் நல்லதாகத்தான் தெரியும், ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டங்களும் அவர்களுக்கு எதுவாகத்தான் தெரியும், நல்லதாகத்தான் தெரியும். நவுது பில்லா. அப்ப இதில் நாங்கள் மிக கவனமாக, ஏன்னா சிலவங்களை பாருங்க, சில வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க, மிக பயங்கரமான வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன, பொருட்படுத்தாமல் சில பொழுதுகளில் சிலர்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை நரகத்தில் கிழக்கிலிருந்து மேற்கு வரை அவர்களை தூக்கி எறிந்துவிடும் என்று சொன்னார்கள். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, ஒரு கேள்வி உங்களுக்கு. முஸ்லிம்ல வார செய்தி 7281 ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான் சொன்னார்கள். ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இதை ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜுடைய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொன்னார்கள். இப்ப உங்களுடைய கேள்வி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, ஷைத்தான் எந்த விஷயத்தில் நம்பிக்கை இழந்து விட்டதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த விடயம், அங்கு சொல்லப்பட்ட விடயம் என்ன, தெரிந்தவங்க கையுறுதுங்க, சொல்லப்பட்ட விடயம் என்ன, எந்த விடயத்தில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தூங்கக்கூடிய சகோதரர் சொன்னா அறியுமா, யாருக்கு, யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், நீங்க 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 சொல்லுங்க. ஓ, சிறுக்கு வைக்கிறது எப்படி, சிறுக்கு வைக்கிறது எப்படி, அல்லாஹ்வுடைய சொன்னா, அதாவது அரபு தீபகற்பம் இல்லையா, ஜஸீரத்துல் அரப், இந்த அரபு தீபகற்பத்தில் என்ன, அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படுகின்ற விஷயத்தில் அவன் என்ன செய்து விட்டான், அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். சுபஹான அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமுதாயம் அது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஓரிரை கொள்கையில தௌஹீதில் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினான். இன்று தவாவுடைய தவா அமைப்புகள், தவா செய்யக்கூடியவனுடைய இலக்கு இன்று எதுவாக இருக்குன்னு பாருங்க, தௌஹீத் இலக்காக இலக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே சொன்ன விஷயம் என்ன, அதாவது அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படுகின்ற விஷயத்தில் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான்டா, அந்த அளவு ஓரிரை கொள்கையில ஏகத்துவத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அவன் என்ன செய்வான், ஒன்றுல நுழைவான், ஒரு விஷயத்தில் நுழைவான், உங்களுக்குள்ள, உங்களுக்கு மத்தியில் நுழைவான். அந்த விஷயம் என்ன, அந்த விஷயம் என்ன, உங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்வது, உங்களுக்குள்ள என்ன சண்டையிட்டுக் கொள்கின்ற பகுதி, அதில் நுழைவான். இப்ப இந்த ஹதீஸ் உங்களுக்கு என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அதாவது ஷைத்தான் ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருந்தா என்ன செய்ய மாட்டான், அதோட எல்லாம் சுத்தி எடுத்துட்டு போக மாட்டான். ஒரு விஷயத்துல அவன் நம்பிக்கை இருந்தாண்டா அவன் என்ன செய்வான், வேற ஒன்றுல ட்ரை பண்ணுவான். இது அவனுடைய சூழ்ச்சி, அவனுடைய திட்டம். இது நன்றாக நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்க நாம் என்ன செய்யலாம், நாம் நினைக்க கூடாது ஷைத்தான் நமது ஒரு பகுதியில் ஒன்றுல தான் வருவான். இல்ல, அவன் என்ன செய்வான், மேக்ஸிமம் அவன் ட்ரை பண்ணுவான். ஆக குறைஞ்ச ஒரு விஷயத்தில ட்ரை பண்ணுவான், விட மாட்டான். அப்ப எனவே அவன் நம்பிக்கையிலிருந்து விட்டான், ஒன்று நம்பிக்கையிலிருந்து ஆண்டா நிக்க மாட்டான், அடுத்ததுல வருவான். இன்னொரு செய்தியில நீங்க பார்க்கலாம், திருமீதியில 2159 செய்தியில, அதுல ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவன் எதுல இந்த சிலை வணக்கத்துல நம்பிக்கை இருந்துட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் என்ன வணங்க மாட்டார்கள், அது உறுதியான விஷயம். அப்படி என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் ஒரு விஷயத்துல உங்கள்ட்ட நுழைவான். அது என்ன விஷயம்? இன்னொரு விஷயம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா? அது இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அது என்ன விஷயம்? அதாவது நீங்க வந்து அற்பமாக கருதக்கூடிய செயல்கள். நீங்க எப்படி நினைப்பீங்க, இது ஒரு அற்பமான விஷயம் தானே, ஜமாத் தொழுகையில் ஜமாத் என்ன, அது ஜமாத் தானே, ஒரு நேரம் தானே, இப்படி தானே ஆரம்பிக்குது, இப்படி தானே, இது ஒரு விஷயம் தானே. இப்படி வந்து நீங்க அற்பமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள், அமல்கள்ல நீங்க அற்பமாக நினைக்கக்கூடிய விஷயங்களில் அவன் நுழைவான், வருவான். அந்த விடயங்கள் உங்களுக்குள்ள நுழைந்து அதிலிருந்து ஆரம்பிப்பான். நல்ல கவனி, எதிலிருந்து ஆரம்பிப்பான் நீங்க எடுத்து பாருங்களே. அதாவது எந்த பாவத்தில் நீங்க மூழ்கி இருக்கிறவன் எடுத்து பார்த்தாலும் அந்த பாவத்துக்கு உடனே போயிட்டு இருப்பானா? உடனே அந்த பாவத்துக்கு அவன் போயிருக்க மாட்டான். அவன் வரலாறு நீங்க அவன்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வரலாறு இருக்கும். அவன் அந்த பாவத்துக்கு எப்படி போனான்னு சொல்லுவான் உங்களுக்கு. அந்த பாவத்துக்கு அவன் எப்படி வந்தான், அந்த இடத்துக்கு எப்படி வந்தான் என்பதை அவன் சொல்லுவான். ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அப்படித்தான் அது அந்த இடத்துக்கு அவன் போறது. இது ஷைத்தான் இது சொல்ற ததர்ருஜன் சொல்றது. ததர்ருஜன் என்ன, படிப்படியாக ரஞ்சா ததர்ருஜ். அவன் வந்து என்ன, மரணிக்கின்ற வரை அவன் வேலை அதுதானே. அப்ப ததர்ருஜ், படிப்படியாக வழிகெடுப்பது. சின்ன விஷயத்தில் நாம் அற்பமாக கருதக்கூடிய விஷயத்தில், உதாரணம் வைங்களே, இப்ப ஆகமாக்கப்பட்ட விஷயங்கள்ல அனுமதிக்கப்பட்ட விஷயத்துல நேரத்தை நிறைய டைம் வேஸ்ட் பண்றது. இப்ப குறிப்பா நீங்க ரமலான்ல காலத்துல கடைசி பத்தில், ரமலாண்ட காலத்தில் கடைசி பத்தில் நிறைய பேர் எதில் பிஸியாக இருப்பாங்க, ஷாப்பிங், அப்படி தானே நிறைய பேர் பிஸியாக இருப்பது ஷாப்பிங். என்ன அவங்களுக்கு வெக்கேஷன், ஆடை துணிமணி, இப்படி அதில் தான் பிஸியாக இருப்பாங்க. ஆடைகள் துணிமணி வாங்க சொல்கிறது ஹராமா ஹலாலா சொல்லுங்கள், ஹலால். அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் அவங்க அவங்களை என்ன செய்கிறான், உங்களுக்கு அவனை எப்படி அட்வைஸ் பண்ணுவான்டா, இது ஹராம் இல்லை, இது நீ உங்களோட குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, நீ செய்ய வேணும், உடுப்பு பிறநாளைக்கு உடுப்பு எடுக்கக்கூடிய நல்ல விஷயம். இப்படி தான் அவன் அவங்களுக்கு அவன் என்ன செய்வான், உங்களுக்கு அட்வைஸ் தருவான். ஆனால் அந்த நாட்கள் என்ன நாட்கள் என்றால் மிகச்சிறந்த நாட்கள், அப்படிதானே ஒருவருடைய வாழ்க்கையில், ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த நாட்கள். அப்போ எனவே இப்படி அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள்ல உங்களை டைமை கூடுதலாக எடுக்கிறது, எடுக்க வைப்பான். அதாவது அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். அப்போ அதுலேருந்து அப்போ எதில் டைமை குறைக்கலாம், நீங்கள் அதை இபாதத்தில் நன்மையில் கழிக்கிறதுல அது குறையும். அப்போ அவன் அப்படி ஆரம்பிப்பான், அனுமதிக்கப்பட்டதோட நிக்க மாட்டான், அடுத்தது அடுத்த ஸ்டெப் வருவான், அதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்படி தான் இருக்குது. அப்போ இதில் நான் அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், நீங்கள் எதில் கவனமாக இருந்தீங்க, எதில் இப்போ உதாரணமாக முன்பின் சுண்ணத்திற்கே பரதான தொழுகையுடைய முன்பின் சுண்ணத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா எது பாதுகாக்கப்படும், பரது பாதுகாக்கப்படும். இப்படி தானே, நீங்கள் முன்பின் சுண்ணத்தில் கவனமாக இருக்கிறீங்க, முன்பின் சுண்ணத்தில் கவனமாக இருந்தால் பாதுகாக்கப்படுவது பரது. புரியுதா சொல்கிறது? இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு விஷயம் என்ன, அதாவது நீங்க அதாவது மக்ரூ வெறுக்கத்தக்க விஷயங்கள்ல இருந்தே நீங்க பேணுதலா இருக்கிறீங்க. வெறுப்புக்குரிய விஷயங்கள், வெறுக்கத்தக்க விஷயங்கள், வெறுக்கத்தக்க விஷயங்களை நீங்க பேணுதலா இருந்தா நீங்க எதுல இருந்து பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குது, ஹராத்துல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஏன் என்ன, நீங்க அதுக்கு முன்னாலே நீங்க என்ன செய்றீங்க, விழிப்போடு இருக்கிறீங்க. அப்ப இது போன்றுதான் நர்மையான சகோதரர்கள், நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு கேள்வி, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் புகாரியில் இந்த செய்தி 6777, பதில் தெரிஞ்சவங்க கைவிருத்துங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, நீங்க ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீர்கள் சொன்னாங்க. ஒரு விஷயத்தில் நீங்க இந்த ஷைத்தானுக்கு உதவாதீர்கள், ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீர்கள் சொன்னாங்க. இது நீங்க நிறைய பயனில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், உங்களுக்கு உங்களோட நினைவுக்கு வந்தால் ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்ய. ஷைத்தானுக்கு நீங்க உதவி செய்யாதீர்கள் என்று சொல்லாங்க. எந்த விஷயத்தில் சொன்னாங்க ஷைத்தானுக்கு உதவக்கூடாது? இல்லை, புறம் வரல, வேற வேற ஆரம்பிக்கிறீங்களே? இல்லை, சரி, இந்த நான் விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த செய்தி புகாரில் அபூஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி, நீங்கள் ஹதீஸ் இந்த ஹதீஸ் படிச்சுக்கிறீங்க. அதாவது மதுபானம் அருந்திய ஒருவர், பல தடவைகள் மதுபானம் அருந்திய ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு சமூகத்துக்கு கொண்டு வரப்படுறான். அவருக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் அடிக்கிறதாம், கையால் அடிக்கிறாங்க, செருப்புகளால் அடிக்கிறார்கள், அவங்களோட ஆடைகளை என்ன அந்த துணிகளை முறுக்கி அவங்களுக்கு அடிக்கிறாங்க. இப்படி தான் ரசூலுல்லாஹ் அவருக்கு தண்டனை வழங்குவாங்க, அடிக்கிறதாம். இப்படி வந்து இவர் என்ன பல தடவை இவர் கொண்டு வரப்பட்ட ஒருவர் தான், இப்படி அவருக்கு தண்டனை இப்படி அடிக்கிறான். அப்புறம் என்ன செய்கிறாரு, அவர் அந்த தண்டனையை பெற்று திரும்புகின்ற போது அதில் உள்ள சிலர் சொன்னாங்க, அதில் உள்ள சிலர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் உம்மை கேவலப்படுத்துவானாக என்று சொன்னார்கள். அஹ்ஸாக அல்லாஹ், அல்லாஹ் உம்மை கேவலப்படுத்துவானாக என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தகூலு ஹாகதா லா துஈனு அலைஹி ஷைத்தான் சொன்னாங்க. இப்படி சொல்லாதீர்கள், என்ன செய்யாதீங்க, இப்படி சொல்லி நீங்க இவருக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீர்கள் சொன்னாங்க. ஷைத்தானுக்கு அங்க செய்யற உதவி என்ன, ஷைத்தானுக்கு அங்க செய்யற உதவி வந்து என்ன, அவர் என்ன செய்வாரு, ரோஷப்பட்டு சில நேரங்கள் என்ன செய்வார் அந்த பாவத்தில் தொடர்ந்து இருப்பார். இந்த நம்ம சமுதாயத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா சில தவறுகள் அணுக தெரியாம என்ன செய்யறது, அந்த மக்கள் அப்படியே போய் பாவத்தில் விழுந்துடுறாங்க. சில தவறுகளை பாவங்களை எப்படி அணுகிறது என்று தெரியாம, அந்த அணுகுமுறைகள் தெரியாம சில பொழுதுகள் நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா சில மக்கள் அப்படியே விலக்கி வைக்கிறாங்க. விலக்கி வைக்கிறன்றதை பொறுத்தவரையில் உடனே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அல்ல, அவர்கள் பாவத்தில் நிலைய அப்படி தொடர்ந்து இருப்பதற்கு அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுக்கெல்லாம் காரணமாக நவுதுபில்லா. அப்போ எனவே ஒரு பாவத்தை அதை தடுக்கக்கூடிய அதை முறையில் அணுகுமுறைகளை நிறைய மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்குது, புரியுது அவன் சொல்றது. அப்போ எனவே இதில் நாங்கள் மிக சில ஊர்களை பார்த்தீங்கன்னா யாராவது என்ன ஒரு அந்நியனோட அவன் ஓடி ஓடி போயிட்டான்னு சொன்னால் அந்த வீட்டை அப்படியே விலக்கி வைக்கிறது, விலக்கினா சம்பூர்ணமாக விலக்கி வச்சாங்கன்னா கடைசியில் நவுதுபில்லா அவங்க அப்படி குஃபூர்லேருந்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வர வாய்ப்பு இல்லாமல் இப்படியெல்லாம் நடக்குது. அப்போ ஒரு தவறை அணுகக்கூடிய விதம் முறை தவறு பரவும் கூடாது சமூகத்தில், அதே போன்று அவர்களும் என்ன செய்யக்கூடாது, அவங்க குபுருக்கு போயிடவும் கூடாது, மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த இடத்துல என்ன, அதாவது ஷைத்தானுக்கு நீங்க உதவி செய்யாதீங்க, இதுல நான் மிக கவனமா இருக்கணும். என்ன, அதாவது ஒருத்தரை வந்து ஒருத்தர் ஒரு பாவத்தை செஞ்சுட்டார் என்பதற்காக என்ன செய்யறது, அவர் அப்படியே அவர் அப்படியே ஒதுக்கி பள்ளிக்கு வராம ஆக்கி பாவத்திலே மூழ்கடிக்க செய்து அப்படி அந்த முறை, அது வந்து ஷைத்தானுக்கு உதவக்கூடிய முறை என்பது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். சரி, அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டக தொழுவங்களில் தொழுவதற்கு ஏன் தடுத்தார்கள், பதில் தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஒட்டக தொழுவங்கள், ஒட்டகங்கள் கட்டப்படுகின்ற இடம், அந்த ஒட்டக தொழுவங்களில் தொழுவதற்கு நபி அவங்க ஏன் தடுத்தாங்க, பதில் தெரிந்தவர்கள் கையுறுத்தலாம். சொல்லுங்க பாபம், யாருக்கு பதில் தெரியும். அகமதுல பதிவாகிற செய்தி 16845, அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அறிவிக்கிறான். சரிங்களா, ஆட்டுப்பட்டிகளை நீங்க தொழலாம், ஆடுகள் கட்டப்படுகின்ற பட்டிகள் அதில் நீங்க தொழலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சல்லூஃபி மராபிலில் கனம், அங்க நீங்க தொழுது கொள்ளுங்க, தொழலாம். ஆனா இங்க தொழாதீங்கன்னா, இந்த ஒட்டக தொழுவங்கள் நீங்க தொழக்கூடாதுன்னா, ஏன் தொழக்கூடாதுன்னு சொன்னார்கள், காரணம் தெரியுமா உங்களுக்கு, இல்ல அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, ஹுலிகத் மின ஷயாத்தீன், என்ன சொன்னாங்க, அவைகள் ஷைத்தான்கள் இருந்து படைக்கப்பட்டுள்ளன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைன்னஹா ஹுலிகத் மின ஷயாத்தீன், ஷைத்தான்களிலிருந்து அவைகள் படைக்கப்பட்டுள்ளன என்று சொல்கிறார்கள். இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அவைகள்ட்ட காணக்கூடிய சில கடுமையான அந்த தன்மைகள், அவைகள்ட்ட காணக்கூடிய அந்த கடும் முரட்டுத்தனமான சில தன்மைகள், அந்த தன்மைகள் அதை வளர்ப்பவரிடம் உருவாகிறது, வேற ஹதீஸ்கள் நீங்க பார்க்கலாம். எனவே அந்த தன்மைகளை தான் அதற்கு விளக்கமாக சொல்கிறார்கள். ஆனால் இது ஹதீஸ் வஹி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், சமீனா வாத்தானா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம். அது என்ன, ஷைத்தான்கள் இருந்து அவைகள் படைக்கப்பட்டுள்ளன என்பதுதான் காரணம். காரணம் கேட்டு இது உங்களுக்கு காரணம் தெரியும், ஏன் சொல்லாங்க அங்க தொழக்கூடாதுன்னு சொன்னார்கள் என்பதற்குரிய காரணம். சரி, அடுத்த செய்திக்கு வருவோம். பதில் தெரிந்தவர்கள் கை உயர்த்தலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ஒரு சகோதரனை பார்த்து நீங்க ஆயுதத்தை நீட்டக்கூடாது, கத்தியை நீட்டக்கூடாது, ஒரு ஆயுதத்தை நீங்க நீட்டக்கூடாது, அதாவது சைகை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சொன்னாங்க, ஏன் தடுத்தாங்க, அது பதில் தெரிந்தவங்க சொல்லலாம். இந்த ஹதீஸ் எதுல எங்க வருதுன்னா, புகாரியில 7072 செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. பதில் தெரிந்தவங்க யாரு சொல்லலாம், யாருக்கிறீங்க சொல்லாங்க, ஒரு ஆயுதம் ஒரு கத்தி போன்ற ஒன்றால் நீங்கள் உங்களோட சகோதரருக்கு விளையாட்டுக்காக கூட, கேலிக்கு விளையாட்டுக்கு கூட நீங்கள் செய்யக்கூடாது, சைகை செய்யக்கூடாது, அதை காட்டக்கூடாது, அப்படி நீட்டக்கூடாது. ஏன் நபி அவங்க இதை தடுத்தாங்க, எப்படி அது ஹதீஸ்ல வருது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது லஅல்ல ஷைத்தான யன்ஸிஉ ஃபீ யதிஹி வயக்ஹு ஃபீ ஹுஃப்ரத்தி மினன் நார், அதாவது உங்களுக்கு தெரியாமல் என்ன செய்வான்டா, ஷைத்தான் உங்கள் கையிலிருந்து அதை பிடுங்கி என்ன செய்வான், அவர் மீது தாக்குதல் நடத்திவிடக்கூடும், அதனால் நீங்கள் நரகத்தில் வீழ்ந்து விடக்கூடும். இப்போ இதில் விளக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்க, உதாரணம் பாருங்க, இப்ப செலவன் வந்து சில கொலைகளை செய்து விட்டு அவன் என்ன சொல்றான்னு சொன்னா தெரியாம நடந்துச்சு. நான் என்ன செஞ்சிட்டேன், கையில ஆயுதத்தோட வந்துட்டேன், அதனால குத்திய அவன் கொல்லவே, அவன் கொல்லப்பட என்பதற்காக நான் குத்தல சொல்றானா இல்லையா, நான் அவன் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக நான் குத்தவில்லை. அதை என்ன செஞ்சிட்ட, அது நடந்துச்சு அப்படித்தானே. சுப்ஹானல்லாஹ், பாத்தீங்களா, ஷைத்தானுக்கு அவகாசம் கொடுப்பது என்பது எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்றது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை என்ன செய்தார்கள், தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய, விளையாட்டுக்கு கூட இதை செய்யக்கூடாது. அடுத்ததாக அவங்கள்ட்ட நான் ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் நம்முடைய வாழ்வில் என்னென்ன விடயங்கள்ல நுழைவான், பதில் தெரிந்தவங்க கையுறுதுங்கள், நமது வாழ்வில் ஷைத்தான்கள், ஷைத்தான் எந்தெந்த விடயங்களில் நுழைவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னான். பதில் தெரிந்த சகோதரர்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம், சொல்லுங்க யாருக்கு தெரியும் என்னென்ன விடயங்கள்ல. ஹதீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா முஸ்லிம்ல வார செய்தாங்க, இதை படிச்சோம், ஜாபில் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதாவது எல்லா விடயங்களிலும் குல்லம் மின் ஷை, அதாவது குல்ல ஷை மின் ஷானி, அவனுடைய எல்லா விடயங்கள்லையும் நுழைவான். அதனால் நாங்க நினைக்கூடாது இபாதத்தில் மட்டும்தான், வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் செய்தான் வருவான், மற்ற இடங்கள் நாங்கள் நினைச்ச மாதிரி நடந்து கொள்ளலாம், நாங்கள் நினைச்ச மாதிரி விரும்பியபடி செயல்படலாம். சிலங்களை பார்க்கலாம் என்ன இபாதத் வணக்க வழிபாடுகளை பேணுதலாக இருப்பாங்க, அவங்களோட திருமண சடங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கண்ட மாதிரி நடக்கும், அதுக்கு எந்த வரையறையும் கிடையாது, அவங்க நினைச்சா அங்கே சைத்தான் வரமாட்டான் அப்படி நினைக்கிறான். சிலவங்க சைத்தான் என்ன செய்வான், எல்லா விடயங்களும் சைத்தான் வருவான், அனைத்து விடயங்களிலும் சைத்தான் வருவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அனைத்து விடயங்களிலும். அடுத்த கேள்வி, அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் நாங்கள் இரவில் தூங்க செல்லும் போது சைத்தான் என்ன செய்வான், என்ன செய்வான், மூன்று முடிச்சுகள் போட்டு, அது உங்களுக்கு தெரிந்தானே, அந்த ஹதீஸ் நாங்கள் படிச்சுக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். நான் கேட்கிற கேள்வி என்று சொன்னா, அந்த முடிச்சுகளை போடும் போது அவன் என்ன மந்திரத்தை ஓதுவான், அவன் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன, என்ன வாசகங்களை சொல்வான், அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, அதை தெரிந்தவங்க கையுறுதுங்க. அதுக்கு அந்த வார்த்தைகளை தெரிந்தவர்கள் என்ன செய்யுங்க, கையுறுதுங்க. என்ன வார்த்தைகள் அவன் சொல்றான் அந்த நேரத்தில், அவன் ஒவ்வொரு முடிச்சை போடும் போதும் சொல்லுகின்ற வாசகங்கள் என்ன, என்ன வருது ஹதீஸ்ல. இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம், முஸ்லீம் 1855 செய்தி, அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி. என்ன சொல்லுவான், யாருக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. இரவு என்னது, இரவு என்பது என்ன, உமக்கு வந்து ஒரு நீண்ட இரவு, என்ன நீண்ட இரவு, எது வரைக்கும், எது வரைக்கும, சூரியன் உதிக்கு வரைக்கும் தான் நீண்ட, அதுக்கப்புறம் அவனை எழுப்பிடுவான், பிரச்சனை கிடையாது விளைஞ்சா, சூரியன் உதிச்சப்பறம் அவனை எழுப்பிடுவான். எனவே நீண்ட இரவு இப்படி வந்து சொல்லித்தான் அவன் போடுகிறான், புரியுது அவன் சொல்றது, இப்படி வந்து சொல்லி போடுகிறான், நீ உறங்கு, உனக்கு நீண்ட உறவு. அவனுடைய அங்க அவனோட போதனை அட்வைஸ் எடுத்து தூங்கினா என்னதான், அவ்வளவுதான், என்ன நடக்கும் அங்க, அப்புறம் அவன் அவன் சிறுநீர் கழிப்பான் எங்க, காதல புரிஞ்சா, அது நாங்கள் சென்ற வகுப்பில் படித்தோம். அடுத்ததாக நருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனோடு இரண்டு கொடிகள் இருக்கும். இந்த ஹதீஸ் அகமதுல வருது, ராயத்தான் இரண்டு கொடிகள். இந்த ஹதீஸை படிச்சு கேட்டீங்களா, இதுக்கு முன்னால கேட்டிருக்கிறீங்க, சரி. அந்த ரெண்டு கொடிகள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, யாருக்கு தெரியும், இரண்டு கொடிகள் சொல்லுங்க பாபா, இல்லை அந்த அந்த ஹதீஸ் இல்லை, ஒரு கோடி மலக்கு, ஒரு கோடி யாரு, ஷைத்தான். ரசூலுல்லாஹி சொல்லா யாரு, ஒரு மனிதர் தனது வீட்டை விட்டு வெளியேறுகிறார், தனது வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது இரண்டு கோடிகள் இருக்கும் அவர்கிட்ட, அப்படித்தானே, ஒரு கோடி வந்து என்ன மலக்குடைய கையில் இருக்கும், இன்னொரு கோடி ஷைத்தானுடைய கையில் இருக்கும். அவர் வந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், நல்லா கவனிங்க, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய பொருத்தத்துக்குரிய ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர் போவார் என்றால், கொடியை எடுத்து யார் அவரோட போறது, மலக்கு போவார், சுபஹானல்லாஹ், அவரோடு கொடியை எடுத்துக்கொண்டு மலக்கு செல்வார். எதுவரை அவர் அந்த காரியத்தை முடித்து வீடு திரும்பும் வரை மலக்கு அவரோடு இருப்பார், அவரோடு அந்த மலக்கு வானவர் இருப்பார். அதே நேரத்தில் அவன் வீட்டை விட்டு வெளியாகுவது ஒரு பாவத்துக்கு, ஒரு பாவமான காரியத்துக்கு, ஒரு மோசமான காரியத்துக்கு, அல்லாஹ்வுடைய கோபத்தை வெறுப்பை பெற்று தருகின்ற ஒரு காரியத்துக்கு என்றால் அவனை தொடர்ந்து செல்வது ஷைத்தான், அந்த கொடியை எடுத்துக்கொண்டு செல்வது ஷைத்தான், அவன் திரும்பி வரும் வரை ஷைத்தான் அவனோடு இருப்பான் என்று சொல்றாங்க அஹ்மதுல 8269 செய்தி, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஆதாரப்பூர்வமான செய்தி, நல்லா கவனிங்க. அப்ப சுபஹானல்லாஹ், நாங்கள் ஒவ்வொருத்தர் நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது நாம் என்ன காரியத்துக்காக வெளியாகிறோம் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று, மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து எங்கள் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சாதாரண ஒரு விஷயம் தான், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், கோபம் என்பது எங்களுக்கு தெரியும் ஷைத்தானிடமிருந்து ஏற்படக்கூடியது, கோபம் என்பது ஷைத்தானிடமிருந்து ஏற்படக்கூடியது. இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முறை இரண்டு பேருக்கு மத்தியில் இப்படி ஒரு கோபம் ஏற்பட்டு வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதை சொல்வார்கள் என்றால் இவருடைய கோபம் தணிந்துவிடும். சுப்ஹானல்லாஹ், இது வஹீ, இதை செய்து சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவருடைய கோபம் தணிந்து விடும், அவருடைய கோபம் இல்லாமலாகிவிடும். சொல்லாங்க, சொன்ன அந்த வார்த்தை என்ன? என்ன வார்த்தை யாருக்கு தெரியும் சொல்லுங்க? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்றோமா? இதுதான் கேள்வி. கோபம் ஏற்படுது, கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நெருங்க முடியாது, யாருக்கும் நெருங்க முடியாது, அட்வைஸ் பண்ண முடியாது என்ற நிலை நவுது பில்லா. அப்ப எனவே நறுமையான இந்த ஹதீஸ் வஹி, எங்களுக்கு கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தின் முதலில் நமது நினைவுக்கு வர வேண்டியது இந்த ஹதீஸ். நம்ம சிந்தனைக்கு முதல்ல வர வேண்டியது இந்த செய்தி. கோபம் வருதா, ஒரு விஷயத்தில் கோபம் ஏற்பட்டால் இந்த ஹதீஸ் முதலில் நமது நினைவுக்கு வர வேண்டும். இது முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, 1885 செய்தி. அடுத்த நறுமையான சகோதரர்களே, உங்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு பிரயாணத்தில், இது ஒரு தடவை நடந்துச்சு, ஒரு தடவை நடந்த விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பிரயாணத்தில் ரசூலுல்லாஹ் அதாவது களைப்பின் காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் அனைவரும் அசந்து தூங்கிவிட்டார்கள். சூரிய உதயத்துக்கு பிறகு எழுந்தார்கள், எழுந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். அந்த இடத்தை விட்டு அவர்கள் நகரும் போது ரசூலுல்லாஹ் முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னாங்க, முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை என்ன என்பதுதான் கேள்வி. பதில் தெரிந்தவர்கள் கையுறுத்தலாம். என்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு நகர்ந்தார்கள்? அது முக்கியமா தெரிய வேண்டும். என்ன? ஷைத்தான் எம்மோடு இரவை கழித்த இடம் இதுன்னு சொன்னான். அதாவது சூரிய உதயம் வரைக்கும் ஒருவர் தொலைவில்லை என்றால் அங்கு யார் வாராம்? ஷைத்தான் அங்கு வந்து விடுகிறான். எம்மோடு ஷைத்தான் இந்த இடத்தில் இரவை கழித்து விட்டான். அப்ப நாம் தங்கக்கூடிய வீடுகள், நமது ரூம்கள், இதை நாங்கள் செக் பண்ண வேண்டும். அப்படித்தானே, எந்த நிலையில் இருக்கிறோம் என்றது. சுபஹானல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து முன்னால் சென்றுதான் என்ன செஞ்சாங்க? உழுவு செய்து சுபஹுடைய முன் சுன்னத்தையும் அதற்கு பிறகு ஃபஜ்ரையும் தொழுதார்கள் என்ற செய்தி. இந்த செய்தியை நீங்க எதுல பார்க்கலாம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி அபூதாவுதுல என்ன செய்தி இது பதிவாகிறது. அபூதாவுதுல இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், இதுல புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல முஸ்லீம்லையும் பதிவாகிறது, முஸ்லீம்லையும் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அடுத்ததாக நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த செய்தி நான் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் உதிக்கும் நேரம், சரியா, அந்த சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரம், அதே போன்று சூரியன் மறையக்கூடிய நேரம், சூரியன் உதிக்கக்கூடிய மறையக்கூடிய அந்த நேரம், இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் தொழக்கூடாது. பொதுவாக எங்களுக்கு தடை வர டைம் ஒன்று, இந்த நேரத்தை குறிப்பிட்டு சூரியன் உதிக்கக்கூடிய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் நீங்கள் தொழாதீர்கள், தொழக்கூடாது என்று சொல்லாங்க சொல்றாங்க. முஸ்லீம்ல வார செய்தி 1508 செய்தி. ஏன் என்று சொல்லாங்க அந்த நேரத்தில் தொழக்கூடாதுன்னு சொன்னாங்க? இல்ல, இந்த இந்த செய்தியில வர காரணம் வேற. ஷைத்தானுடைய கொம்புகள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு சொன்ன அந்த செய்தியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஷைத்தானுடைய இரு கொம்புகளுக்கு இடையில் தான் அவை உதிக்கிறது, அது மறைகிறது. இது ஹதீஸ் வஹி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள். அப்ப எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமயனா வாசனா, என் அருமையான சகோதரர்களே, அப்ப எனவே ஷைத்தானுடைய இரு கொம்புகளுக்கு மத்தியில் அவைகள் உதிக்கின்றன, அவைகள் மறைகின்றன. எனவே அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் தொழாதீர்கள் என்று சொன்னாங்க. இப்ப இந்த நேரத்தில் ஆனால் ஒரு சட்டம் என்ன, ஃபர்லான தொழுகை ஒருத்தர் தொழலாம், அவர் தொழலாம். என்ன சுப தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, அந்த தொழுகையை தொழாதவருக்கு தொழுவதற்கு என்ன அங்கே சட்டம் இருக்குது என்பதை நாங்கள் என்ன செய்யணும் புரிந்த? அதாவது கடுமையான தடை வரக்கூடிய நேரம் இது. இப்போ தடைன்றது பொதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கடுமையான தடை இருக்குது. எந்த நேரத்தில்? அந்த உதிக்கக்கூடிய மறையக்கூடிய அந்த நேரத்தில். இந்த ஹதீஸின் படி நாங்கள் பார்த்தா நாம் அந்த விளக்கத்தை என்ன செய்யலாம், நானும் நீங்களும் பெறலாம். அடுத்ததாக அவங்கள்ட்ட ஒரு கேள்வி, ரசூலுல்லாஹி அவர்கள் தொழுகையில ஒரு இருப்பை சொல்லி சொன்னார்கள், இது ஷைத்தான் உட்காரும் முறை, இப்படி தொழுகையில் உட்காராதீங்கன்னு சொன்னாங்க. இப்படி ஷைத்தான் தான் உட்காருவான், இது ஷைத்தான் உட்காரக்கூடிய முறை, எனவே நீங்க இப்படி என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது என்று சொன்னாங்க. ஒரு முறையை தொழுகையில தடுத்தாங்க, இப்படி உட்காரக்கூடாது. இந்த செய்தி முஸ்லீம்ல 1138 செய்தியாக இது இடம்பெறுகிறது. ஹதீஸ் அறிவிக்கிறது அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், அந்த முறை என்ன, உட்காரக்கூடிய முறை என்ன, எப்படி நட்டினா, எப்படி அந்த உட்கார முறை ஃபுல்லா சொல்ல, நீங்க எப்படி விரல்களை நட்டி எங்க உட்கார்றது, உட்கார முறையா சொல்ல, நீங்க வேற யார், வேற யார் சொன்னீங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த முறையும் வரல இந்த செய்தியில, இல்ல அந்த அப்படி ஒரு தடை வருது, இந்த செய்தி நான் சொல்ற செய்தி வேற.
கையை கட்டில் இல்லை, அந்த முறையும் இல்லை, தொழுகையில் அல்ல. அதாவது இதுல நீங்க முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஹதீஸ்ல வார செய்தி. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஷைத்தான் உட்காருவதை போன்ற என்று சொல்லி சொன்னால், இப்ப கால்களை நட்டி, நீங்க சொன்னீங்க அதை, கால்களை நட்டி, கால்களை நட்டி நட்டி வைத்து அவருடைய அந்த புட்டம் என்பது எங்க தான் இருக்கும், தரையில பூமியில தான் இருக்கும். இது நட்டப்பட்டிருக்கும், இந்த கால் இப்படி நட்டப்பட்டு அவருடைய அந்த பின்பகுதி புட்டம் என்பது கால்கள் இருக்காது, எங்க இருக்கும், தரையில் இருக்கும். புரியுது அவன் சொல்றது, இதை ரெண்டு நட்டை வைத்து அவருடைய அந்த புட்டம் என்பது தரையில் இருக்கும். இந்த இப்படி உட்காருவது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இது வந்து ஷைத்தானுடைய இருப்பு முறை, உட்கார அந்த முறை விளங்கிட்டு சொல்றது விளங்கிட்டு தானே. கால்கள் ரெண்டு நட்டி வைத்து என்னது தனது பிற்புறத்தை அப்படி பூமியில் வைக்கக்கூடிய முறை, இதை ரசூலுல்லாஹி அவர்கள் ஷைத்தான் உட்காரக்கூடிய முறையாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இந்த முறை என்பது என்ன, தடுக்கப்பட்ட முறையாக இருக்கிறது ஹதீஸில், இது வந்து தடுக்கப்பட்ட முறையாக இருக்கிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில வந்து ஷைத்தானுடைய சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய ஒரு செயலாக ஒன்றை சொன்னார்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சியை இது முறியடிக்கும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க, தொழுகையில சொன்னாங்க. அந்த விஷயம் என்ன, பதில் தெரிந்தவர்கள் கையெழுத்தலாம். சஃபூல நெருக்கமாக இருக்கிறதுன்றது ஓகே, இடைவெளி கூட நான் சொல்ற, இது வந்து ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த விஷயத்தை. நேரடிய ஹதீஸ்ல வர வாசம், ஹதீஸ் வந்து எங்க இந்த ஹதீஸ் இடம்பெறுதா, முஸ்லீம்ல 1293 அபூ ஹுரைரா தான் அறிவிக்கக்கூடிய செய்தி. சொல்லுங்க. இல்ல நாங்க இல்ல அந்த செய்தி எப்படி இந்த வாசம் வரல, ஏன்னா ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியை முறியடித்ததுன்ற வார்த்தை ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியா வருது. என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ்ல, அதாவது தொழுகையில் ஏற்படக்கூடிய மறதி இருக்குதானே, தொழுகையில் நமக்கு மறதி ஏற்படும். இந்த மறதி ஏற்படுத்துறது யாரு, ஷைத்தான் தான் ஏற்படுத்துவான். ஷைத்தான் இந்த மறதியை நமக்கு தொழுகையில் ஏற்படுத்துறான். இதை நமக்கு முறியடிக்கக்கூடிய ஒரு விடயமாக ரசூலுல்லாஹி சொல்லி தந்தது என்ன, மறதிக்கான சுஜூத். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதாவது ஒன்று உங்களுக்கு அப்படி மறந்து விட்டால் நீங்க செய்யக்கூடிய மறதிக்கான அந்த இரண்டு சுஜூதுகள் என்பது என்ன செய்துவிடும், ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியை முறியடிக்கும் என்று சொல்றாங்க. முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவாகிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்கள், இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி என்ன செய்யறாங்க, அடையாளப்படுத்துகிறார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அடையாளப்படுத்தினார்கள். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் நான் உங்களிடத்துல இது ஒரு அழகான ஒரு செய்தியாக வருது. இப்ப ஷைத்தான் வந்து எங்களுக்கு தெரியும், அதான் சொல்லும் போது ஷைத்தான் என்ன செய்வான், மிக வேகமாக அவன் என்ன செய்வான், ஓடுவான். எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக என்ன செய்வான், அவன் காற்று பறக்க ஓடுவான்னு வருது. இந்த செய்தி எப்படி வருதுன்றா, மதீனால அவன் எது வரைக்கும் ஓடுவான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு இடத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்கடா, மதீனால அதாவது அர் ரௌஹான்னு சொல்றாங்க, அர் ரௌஹா என்ற இடம் வரைக்கும் அவன் ஓடுவான்னு சொல்றாங்க. அர் ரௌஹா அந்த இடத்தை சொல்றாங்க. அப்ப அந்த ஹதீஸுடைய ஒரு அறிவிப்பாட்டை கேட்கப்படுது, அந்த ரௌஹா என்பது எங்க இருக்குது, அந்த ரௌஹா என்ற அதனுடைய தூரத்தை கேட்கப்படுது. அப்ப சொல்றாங்க மதீனாவில இருந்து, அதாவது சரியாக 36 மைல் தொலைவில் அது இருக்குது, மதீனால இருந்து 36 மைல் தொலைவில் அதற்கு. முஸ்லீம் வார செய்தி 880 செய்தி. ஷைத்தான் வந்து ஓடுவது என்பது பாருங்க, சுபஹான், இந்த செய்தியில் அந்த அளவு, அந்த தூர அளவு கூட சொல்லப்படு. என்ன செய்வான் அவன், 36 மைல் தொலைவு உள்ள அந்த இடம் வரை அவன் ஓடுவான். புரியுதா, அவன் திரும்ப உடனே வந்துடுவான், திரும்ப இக்காம சொல்லும் போது திரும்ப ஓடுவான், திரும்ப இக்காம சொல்லி முடிஞ்சனே வந்து முன்னால் நிற்பான். அப்படிதானே நின்று என்ன செய்வான் தொழுகையில், அதாவது அவன் வேலை மறதி ஏற்படுத்துகிற வேலை தான், தொழுகையில் உங்களுக்கு நினைவுபடுத்துவான். எதை நினைவுபடுத்துவான், வேற விஷயங்களை. தொழுகைக்கு வெளியே நீங்க மறந்த விஷயங்கள் இருக்குமே, தொழுகைக்கு வெளியில் நீங்க மறந்த விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துவான், நினைவுபடுத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு தொழுகையில தான் ஞாபகம் வரும். என்னது, மறந்த விஷயங்கள் கூட தொழுகையில் ஞாபகம் வரும். அப்படியான விஷயங்கள் கூட என்ன செய்வோம், உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருவான். உது குர்கதா உது குர்கதாண்டு வந்து கொண்டே இருக்கும் விளைஞ்சு, அடுத்தடுத்து தக்பீர் கட்டிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் அப்படிதான் வேகமாக ஓடும். சலாம் கொடுத்த பிறகு நிம்மதியாடுவீங்க, சலாம் கொடுத்த பிறகு எல்லாம் அமைதியாக தெரியும். அது வரைக்கும் ஒரு வேகமான ஓட்டத்தை நாங்கள் உணர்றோம். அப்படிதானே ஷைத்தான் என்ன செய்வான், அதை அந்த வேலையை அவன் செய்வான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இன்றைய இந்த தலைப்பில் நாம் பல செய்திகளை அறிந்து கொண்டோம். நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்தார்கள், நமக்கு கற்றுத்தந்த விடயங்கள் என இதில் நாங்கள் வகையின் மூலமாக இல்லாமல் அறிய முடியாது, வகையின் மூலமாக இல்லாமல் இவற்றை நாம் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. எனவே இந்த தலைப்பினூடாக நாம் அறிந்து கொண்ட இந்த செய்திகளோடு இஷ்டம் நாங்கள் அடுத்த வகுப்பு வந்தீங்கன்னா சூனியம் சம்பந்தமான தலைப்பு என்ன, நாங்கள் சூனியம் சம்பந்தமான தலைப்பை முடிச்சுட்டு தான் பாதுகாப்புன்ற பகுதிக்கு போவேன். அந்த பாதுகாப்புன்ற பகுதியை
ஒரு பகுதி இருக்குது. இதுல இருந்தெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு தேடுவதற்கு நாம் என்ன என்ன மாதிரியான ஆயுதங்கள் நமக்கு இஸ்லாம் சொல்லித்தருது, அதற்கு நாம் எப்படி எம்மை தயார்படுத்திக் கொள்வது, அதற்குரிய ஆயுதங்கள் என்ன, அது முக்கியமான பகுதி. ஏன்னா என்ன அந்த ஆயுதங்கள் என்பது நாம் அதற்கு தயார், நாம் எதிரியை எதிர்கொள்வதில் என்னது ஆயுதங்கள் தற்காப்பு என்ற முக்கியமான பகுதி ஒன்று இருக்கு. அந்த பகுதிக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னால அந்த சூனியம் என்ற பகுதியை முடிச்சுட்டு போனோம்னா எங்கள் லேசரி அது ரெண்டுக்கும் சேர்த்து தான், சூனியம் என்பது அவர்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த சைத்தான்களோட. அப்போ அதையும் முடிச்சிருச்சாலும் நாங்கள் அடுத்த பகுதிக்கு அடுத்த பார்ப்போம். நாங்கள் சார் பெரும்பாலும் சூனியம் என்ற பகுதியை தான் சார் நாங்கள் என்ன செய்வோம் வைத்துக் கொள்வோம். இத்தோடு நாம் என்ன செய்கிறோம், இந்த வகுப்பை முடிச்சுக்கொள்கிறோம்.